SBS தமிழ்.
இப்போ பார்க்க போனீங்கன்னா க்ரீன்ஸ் பார்ட்டி லீடர் டாக்டர் ரிச்சர்டின் டாலே அவர் சொல்லியிருக்கார், இந்த பொலிட்டீஷியன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருந்த பொலிட்டீஷியன்ஸ், லிபரல் பார்ட்டி லீடர்ஸ், முக்கியமாக லிபரல் பார்ட்டி லீடர்ஸ், மற்ற பொலிட்டீஷியன்ஸ், அதாவது என்ன லேபரும் இது செஞ்சுருந்துருக்குது, இதுக்கு முதல் லேபரும் இதைத்தான் செஞ்சிச்சு. அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கே ஒரு கேவலமான பேரை கொடுக்குறாங்க. இவங்களெல்லாம் ஒரு நேஷ்னல் எம்பாரஸ்மெண்ட் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதை பார்க்க போனீங்கன்னா இந்த அறிக்கையை நான் வந்து முழு மனதோடு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இது முழுக்க உண்மை. ஏனென்றால் இப்போ ஆஸ்திரேலியா பொலிட்டிக்ஸை பற்றி எங்களால் கேவலம் செய்யாமல் கதைக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு விஷயமாக போயிட்டுது. எங்களுக்கு கடைசி 4-5 வருஷத்தில் எங்களுக்கு 4-5 பிரைம் மினிஸ்டர், அதாவது ஒவ்வொரு வருஷம் புது பிரைம் மினிஸ்டர் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போ ஸ்கூல்லெலாம் போனீங்கன்னா யார் பிரைம் மினிஸ்டர்டே ஒருத்தருக்கும் தெரியல, பிள்ளையெல்லாம் முடிக்கிறாங்க, ஏன்னா ஒருத்தருக்கும் தெரியுதில்ல. அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கதைக்க முடியல யார் பிரைம் மினிஸ்டர், எங்களை பொலிட்டிக்ஸை பற்றியே கதைக்க முடியலை. அப்படி ஒரு கேவலமான விஷயமாக அது வந்து விட்டது. அப்போ இதுக்கு காரணம் வந்து எங்களோட பொலிட்டிஷியன்ஸ், எங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்காமல், நாட்டுக்கு என்ன வேணும்னு யோசிக்காமல், தங்களுக்கு என்ன வேணும், தங்களுக்கு பதவி வேணும் என்ற ஒரு நோக்கிலே அவங்க செயலாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதால் ஒன்றுமே செய்யலாது. இப்போது எங்களுக்கு புதிதாக வந்திருக்கும் பிரைம் மினிஸ்டர்ட பேர் வந்து ஸ்காட் மோரிசன், அவர் எங்களோட பழைய இமிக்ரேஷன் மினிஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் மோரிசன் வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டராக இருக்க தகுதி அற்றவர். ஏனென்றால் எனக்கு அவர் முதல்ல பிடிக்காது. இதன் காரணம் வந்து அவர் முக்கிய காரணம் வந்து தமிழாக்களை அவர் மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர் 3 வருடங்களுக்கு முன்னால் பதவி ஏற்ற பொழுது இலங்கைக்கு சென்றிருந்தார். இலங்கைக்கு சென்றிருந்த பொழுது அவர் சிங்கள பொலிட்டீஷியன்ஸ், ராஜபக்ஷ இவங்களோட மட்டுமே மீட்டிங் வச்சுருந்தார். ஏனென்றால் அவர் கொழும்புக்கு 2 படகு அன்பளிப்பாக கொடுக்க தான் போயிருந்தார். போயிருந்த பொழுது அவர் சிங்கள கவர்மெண்ட்டோட மட்டுமே மீட் பண்ணி தமிழ் பொலிட்டீஷியன் ஒருத்தரோட கூட மீட் பண்ணவில்லை அவர். அப்போ இதன் காரணம் என்ன நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவர் சிங்கள கவர்மெண்ட்டுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுறார்ன்றது கிளியராக எங்களுக்கு விளங்குது. அப்போ இதுதான் நான் சொல்கிறேன், தமிழ் மக்களை அவர் மதிப்பதில்லை, ஆதரவும் அளிக்க மாட்டார் தமிழாக்களுக்கு. அப்போ யாருக்கு இந்த பதவி மாற்றம் ஆதரவு கொடுத்தாலும் எங்களுக்கு ஆதரவாக, தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கடைசி மட்டும் வராது. அப்போ திருப்பியும் ஒரு கவலைக்குரியவான விஷயம்.
இப்போ இந்த கடந்த 1 வார காலமாக ஆஸ்திரேலியன் பிரதம மந்திரிக்கான போட்டி இந்த லிபரல் கட்சிக்குள்ளே நடக்கிறது வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஏறக்குறைய 7 பிரதம மந்திரிகள் மாறிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரிகளை கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் வந்து எதிர்த்து, தனக்கு அவங்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்று ஜெயிச்சு மாற்றி இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து லேபர் லிபரல் 2 கட்சிக்குமே இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. 2 கட்சி எம்பிக்களுமே வந்து இதை வந்து அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன் இதை வந்து அனுமதிக்கிறாங்கன்றதே வந்து புரியல. ஏன்னா 500,000 மக்கள் சேர்ந்து இவர் தான் பிரதமர்னு சொல்லிட்டு தேர்தலில் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறமா 85 பேர் இப்போ மாற்றத்துக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தவறாகவும் தெரியுது. இது நாட்டோட ஸ்திரத்தன்மையே பாதிக்குது. 3 வருஷத்தில் ஒரு பிரதமரால் ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். 3 வருஷன்றது ரொம்ப குறைவான ஒரு நேரம். அந்த 3 வருஷத்துலேயே வந்து ஒரு 2 பிரதமர் மாறுறாங்க, எல்லா அமைச்சர்களும் மாறுறாங்கன்னு நினைக்கும்போது அது வந்து இவங்க எப்படி வந்து அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த வேலையில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன செய்யணும், என்னென்ன இது போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவங்க மேற்கொண்டு இதை செய்வாங்கன்றது, அதுக்குள்ளே எப்படி செஞ்சு முடிக்க முடியும், இவங்களால் அதை முழுசாக செய்ய முடியுமா, ஒழுங்காக செய்ய முடியுமான்றது கேள்வி வந்து மக்கள் மத்தியில் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 3 வருஷத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை 1.5 வருஷத்துலேயே மாற்றுறதுன்றது அது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமானது, தவறானது. ஸ்காட் மாரிசன் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அவரும் பீட்டர் டட்டன் மாதிரி தான் முன்னாடி இருந்தார் டோனி அபட் கடியில் இருக்கும்போது. இப்போது மால்கம் டர்ன்புல்குள்ளே இருக்கும்போது கிட்ட இருக்கும்போது அவர் சமீப காலமாக கொஞ்சம் நடுநிலையில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு, நடு அப்படி தான் தெரியுது. ஆனால் அவரை வந்து அவரோட பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதை வச்சு யோசிச்சாக்கா அவரை ரொம்ப சுலபமாக அந்த எக்ஸ்ட்ரீம் ரைட்டுக்கு கொண்டு போயிடலான்றது வந்து தெரியுது. அதே நேரத்தில் சோனியா பட்டுக்கிட்டேருந்து மால்கம் டர்ன்புல் ஜெயிக்கிறது வந்து இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக அது வந்து முன்னாடி இருந்து நடத்திக்கிட்டாரு, அதனால் பதவி உயர்வும் பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு பதவி உயர்னா வேற ஒரு மினிஸ்ட்ரி, அவருக்கு வேண்டப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி அவர் வாங்கிக்கிட்டார் ட்ரெஷரராக. அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பிரதம மந்திரி கொடுக்கணுமான்றது வந்து எனக்கு இது உடன்பாடு இல்லை.
நாங்கள் எல்லாருமே இலங்கையிலிருந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்காக அங்கே இருக்கிற போராட்டத்தையும் யுத்தத்தையும் அரசியல்களையும் எங்கட இனத்தை கீழே அழித்து ஒடுக்கிறதையும் பார்க்க முடியாமல் தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து நாங்கள் வளர்ந்த அபிவிருத்தி அடைந்த நாடு, வளர்ந்த நாடு, இங்கே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமும் ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கணும்னு இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தா இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற நிலைமையை பார்த்தா என்ன, இப்போ கதிரைக்கு நடக்கிற போட்டிகளை பார்த்தா என்ன, எல்லாமே ஒரு இரண்டாந்தர நாடுகளுக்குரிய ஒரு இது மாதிரி தான் எங்களுக்கு இங்கே இருக்க தெரியுது. இங்கே வந்து இப்போ பார்க்க போனோம்னா எங்களுக்கு எங்கட எத்தனையோ பேர் இன்னும் அகதி அந்தஸ்தில் இன்னும் அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கூட தெரியாமல் கேள்விக்குறியோட ரோட்டில் அலைகிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொன்னிச்சோன்னா ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டரும் இன்றைக்கு தாங்கள் வரைக்கும் தாங்கள் இதை அறிமுகப்படுத்துகிற மந்திரினம் அடுத்த தரம் வரைக்கும் அதை அறிமுகப்படுத்தின மந்திரினம் 10 வருஷத்தில் 8 பிரைம் மினிஸ்டர், 5 வருஷத்தில் கடந்த 5 வருஷத்தில் 5 பிரைம் மினிஸ்டர். ஒவ்வொருத்தரும் வந்து மற்றவர் செய்த பிள்ளையை சொல்கிறதுக்கு 6 மாதம், நான் என்ன செய்ய போகிறேன்னு அவர் சொல்கிறதுக்கு 6 மாதம், அதுக்கடையில் அவர் பிரைம் மினிஸ்டரே இல்லையென்று போயிடுது. இன்னொரு ஆள் அவற்றை முதுகில் ஏறியிருந்து குத்தி விழுத்தி போட்டு அடுத்தால் வரார். அவர் வந்து இவர் என்னென்ன செய்தவர்னு சொல்கிறார், பிறகு நான் என்னென்ன செய்ய போகிறேன்றார், அதுக்கடையில் அவற்றை காலம் முடிஞ்சிருது, இல்லை காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் தூக்கி போடுறார். இப்போ எங்களுக்கு எங்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எங்களுக்கு பழைய பாட்டு தான் ஞாபகம், ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லையென்று, நாங்கள் இப்போ நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எங்களோட காலம் போய்கொண்டு இருக்குது. உண்மையாங்களுக்கு தமிழ் ஆக்களுக்கே கிடைச்ச சாபக்கேடோன்னு கூடி தெரியல, எங்கள் எல்லாருக்கும் தலையில் எழுதப்பட்ட ஒரு சாபம் மாதிரி தான் இருக்குது. எங்கே போனாலும் முடிவு கிடைக்க போகிறது இல்லை போல இருக்குது.
ஆஸ்திரேலியா சந்தித்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத ஒரு வறட்சி, குறிப்பாக ஆஸ்திரேலிய விவசாயிகள் இன்னல்கள். அதனால் ஒரு சில விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கூட சென்றுள்ளனர். ஆனால் இந்த விவசாயிகளை பற்றியோ இந்த வறட்சியை பற்றியோ மக்களை பற்றியோ சற்றும் சிந்திக்காமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் தலைவர் என்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பதாக தோன்றுகிறது. ஏனென்றால் கடந்த 8-9 ஆண்டுகளில் மட்டும் 6 முறை பிரதமரை மாற்றியிருக்கிறார்கள் அல்லது நாம் கண்டுள்ளோம். இப்படி சராசரியாக 2 ஆண்டுகளுக்கு 1 முறை பிரதமரை மாற்றிக்கொண்டே இருந்தால் ஆஸ்திரேலியாவின் நிலைமை என்ன, இதனால் மக்கள் படும் அவலம், இதனால் யார் பாதிப்படைவது, மக்களை பற்றியெல்லாம் இவர்கள் சற்றும் சிந்திப்பதாக தோன்றவில்லை. எனவே இந்த 2 கட்சிகளுக்கும் லேபர் மற்றும் லிபரல் கட்சிகளுக்கு மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரே ஒரு வேண்டுகோள், நிலையான அரசியல் தலைவரை தேர்ந்தெடுங்கள். இப்படி அடிக்கடி தலைவர்களை மாற்றிக்கொண்டிருக்காதீர்கள். சொந்த நலன்களை தள்ளி வைத்துவிட்டு மக்கள் நலன்களை பற்றி யோசித்து முடிவெடுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
மார்க்கம் தமிழ், அவருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவங்க இப்போ திடீர்னு மாற்றினா அது ஏன் மக்களிட முடிவு இல்லை, இவங்க 10 பேர் கூடி மாற்ற விஷயம் இருக்குன்னா இது உண்மையான ஜனநாயகம் இல்லை. மற்றது எங்களுக்கு ஒரு அவங்க வந்த ஆட்சிக்கு வந்த முழு காலமும் அவங்க ஆட்சியில் இருக்காட்டி ஒழுங்காக முடிவெடுக்க முடியாது. எங்களை நாட்டுக்கு வந்து ஒரு விஷன் இல்லை என்று சொன்னால் இப்படி ஆக்கள் மாறிக்கொண்டே இருக்காது. மற்றது வந்து முதுகில் குத்துவாங்கன்னு தெரியும், எங்களை பாட்டிக்குள்ளேயே முதுகில் எங்களை கட்சிக்குள்ளேயே முதுகில் குத்துவாங்கன்னு தெரிஞ்சால் நாங்கள் எங்களோட கட்சியிலோட எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு தான் நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போ மார்க்கம் தந்துக்கு அதான் நடந்தது. அந்த கட்சியில் உள்ள ரைட்டிங், அதாவது கூட கன்சர்வேட்டிவான பக்கத்துக்கும் அவங்களையும் நான் சந்தோஷமாக வச்சுருக்க வேண்டி வந்தது. ஆனால் அவர் கன்சர்வேட்டிவ் இல்லை, அவர் வந்து மாடரேட்டர் லிபரல். அப்போ அவருக்கு அந்த பக்கத்தை சீட்டுராஜன் அவங்களோட பக்கத்தை அவருக்கு சந்தோஷமாக வச்சுருக்க முடியல. அப்போ எல்லா பக்கம் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுனா ஒரு முடிவெடுக்கல, அவர் நேற்று செய்யலை. அது அதனால் இப்போ ஒவ்வொரு பிரதம மந்திரியும் தன்னோட கட்சிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கதே பார்த்து கொண்டிருந்தா நாட்டுக்காக ஒரு சரியோ பிள்ளையோ ஒரு முடிவை எடுக்க முடியாது. அதனால எங்களோட எல்லா இதுவும் பாதிப்படையுது.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.